அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் நியமித்த நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கவும் அவர் மூலம் இறைவனிடத்திலே அன்பு கூறவும் அவனுக்கு கீழ்ப்படியும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிப்போம். நாங்கள் முந்தின பாடத்திட்டத்தில் கேட்ட கேள்வியின் தொடர்ச்சியை இன்று தொடருகிறோம். கடிதம் மூலம் எங்களுடன் தொடர்பு கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது, உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும்படியாக எங்கள் சொந்த கருத்துக்களையோ மற்றவர்களின் வார்த்தைகளையோ நாங்கள் உபயோகிக்காமல் முழுக்க முழுக்க இறைவாக்கின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பதிலளிக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். காரணம், இறைவாக்கு மட்டுமே ஜீவனுள்ளது என்று எபிரேயர் 4:12 கூறப்பட்டுள்ளதை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது ஒருவருடைய கேள்வி. அதாவது, இறைவன் நல்லதை உருவாக்கும் முன் தீமையையும் படைத்துள்ளான் என்பதால் நீங்கள் சொன்னபடி இறைவன் தீமை செய்ய மாட்டார் என்ற கருத்தை ஏற்க இயலாதவனாக இருக்கிறேன் என்கிறார். இதற்கு சில வேத வசனங்கள், அதாவது இறைவனின் வார்த்தைகள் மூலமாகவே பதிலளிக்க விரும்புகிறோம். யாக்கோப் 3:11 மற்றும் 1 யோவான் 1:5 மற்றும் 13:18 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். மற்றும் ஆபகூப் அபுபக்கர் 1:12-13 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தரமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஆயத்துகளின்படி தீமை இறைவனிடமிருந்து வருவதல்ல என்பதும் அது சைத்தானிடமிருந்து வந்தது. அந்த சைத்தானுக்கு இன்சான் இடம் கொடுக்கிறபடியா இன்சானும் தீமை செய்கிறான் என்பது புலப்படுகிறது. அடுத்த கேள்வி, இறைவன் கருணை உள்ளவனாகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் இருப்பானால் இந்த துனியாவில் இன்று நடைபெறும் யுத்தங்கள், சண்டைகள், கொள்ளை நோய்கள், பாவங்களை பார்த்து கொண்டு சும்மா நிற்பானேன்? இவைகள் நடக்காமல் தவிர்ப்பதற்கு ஏதாவது செய்திருக்கலாமே. உண்மையில் இறைவன் நல்லவனே, கருணை உள்ளவன் தான், பரிசுத்தமானவன் தான். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இறைவன் தன்மேல் ஈமான் வைப்பவருக்கு எல்லாவற்றையும் ஈசா நபியின் மூலமாக செய்து முடித்து விட்டான். ஈசா நபியை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இறைவனின் நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு எல்லாருடனும் ஐக்கியமும் அன்பும் இருக்கும். இறைவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கும். அப்பொழுது உண்மையான அன்பும் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நாம் இறைவன் மேல் ஈமான் கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது நமக்கு குறைவுகள் இருக்காது. அதற்கு ஆதாரமாக சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீத புஸ்தகம் 29வது சூரா 11வது ஆயத்துக்களையும், சங்கீதம் 34 10வது ஆயத்தையும், மத்தேயு 6வது சூரா 33வது ஆயத்தையும், மத்தேயு 7வது சூரா 11வது ஆயத்தையும், இன்னும் பல ஆயத்துக்களையும் இதை உறுதிப்படுத்துகின்றன. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மூன்றாவது கேள்வி இவ்விதமாக வருகிறது. நான் பாவம் செய்தால் அது என்னை பாதிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை, ஆனால் என்னுடைய பாவம் என் பிள்ளைகளை பாதிக்குமா என்பது எனக்கு சந்தேகமத்தான் இருக்கிறது. காரணம், என்னுடைய பிள்ளைகள் அதை செய்யவில்லை. நம்முடைய ஆதி தகப்பன் ஆதம் ஹவ்வா பாவம் செய்தது உண்மைதான். அதற்காக அந்த பாவம் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அவர்களுடைய உம்மத்துக்களை பாதிக்கும் என்பதும், அதற்கு அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதும் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு பழமொழியில் சொல்வது போல, ஒருவனுக்கு இருக்கும் தொற்று வியாதி பிள்ளைகளையும் பாதிக்கும் அல்லவா? சில பெற்றோர்களின் வியாதிகள் பிறக்கும் பிள்ளைகளுக்கும் காணப்படுகிறதே, அது எப்படி? அப்படியேதான், தகப்பன் தாய் செய்த பாவம் அவர்களுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். ஒரு பெற்றோரின் பேசும் முறை, பழகும் முறை, நடை உடை பாவனைகள், வாழ்க்கை முறை பிள்ளைகளை தொற்றிக் கொள்கிறதே. அதனால்தான் அந்தபடியே பெற்றோரின் பாவம் பிள்ளைகளை தொற்றிக் கொள்கிறது. ரோமர் 5வது சூரா 12வது ஆயத்தையும், ரோமர் 5வது சூரா 18வது ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கணைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நான்காவது கேள்வி, பைபிள் ஏன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஈசா நபி அவர்கள் பிறப்பதற்கு முன் இறைவாக்கினர் எழுதியவைகள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்கள். ஈசா நபி பிறந்த பிறகு சுமார் 100 ஆண்டுகள் வரை நடந்த சம்பவங்கள் தொகுக்கப்பட்டு புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்று கூறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் செய்தி இறைவன் மசீகை அனுப்பப் போகிறான் என்பது, இறைவாக்கின்படியே மசீக் இறைவனால் அனுப்பப்பட்டு விட்டார் என்பது புதிய ஏற்பாட்டின் செய்தி. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரண்டு பிரிவுகளாக இறைவன் நியமித்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணம், ஒரு காரியத்தை இறைவன் செய்யும் போது அதை திடீரென்று செய்யாமல் இப்படி நடக்கும் என்று முன்ன அறிவித்த பின்னே அதை இறைவன் செய்கிறான். ஐந்தாவது கேள்வி, இன்சான் ஜன்னத்திற்கு போவானா அல்லது ஜெகனத்திற்கு போவானா என்பதை குறித்து குழப்பம் இருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். யார் எங்கே போவார்கள் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் என்று நாங்கள் நினைத்திருக்க, நீங்களோ இன்று நான் மரித்தால் சொர்க்கத்திற்கு போவேன் என்று தைரியமாக கூறுகிறீர்களே, அவ்வளவு உறுதியாக சொல்ல எப்படி உங்களால் முடிகிறது? இந்த கேள்விக்கு மற்றொரு கேள்வியுடன் பதிலளிக்கலாம். இறைவன் தான் சொன்னதை அவருடைய வாக்கை திரும்ப பெற்றுக் கொள்வானா? இறைவன் தன் வாக்கை நிறைவேற்ற உண்மையுள்ளவனா? இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது, அப்போஸ்தலர் 10வது சூரா 43வது ஆயத்தையும், 1 யோவான் 5வது சூரா 10வது ஆயத்தையும், யோவான் 14வது சூரா 1 முதல் 6 ஆயத்துகளையும், மற்றும் அப்போஸ்தலர் 4வது சூரா 12வது ஆயத்தையும், அப்போஸ்தலர் 16வது சூரா 31வது ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். தேவனுடைய குமாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இறைவன் கூறியுள்ளான். ஆம் நண்பரே, மேற்காணும் ஆயத்துக்களை நாங்கள் ஈமான் கொள்கிறபடியால் எங்கள் மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதாவது மோட்சம் உண்டு, கண்டிப்பாக அங்கு செல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆறாவது கேள்வி, தேற்றரவாளன் என்னும் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று ஈசா நபி அறிவித்தாரே, அவர் யாரை பற்றி அவிதமாக அறிவித்தார்? தேற்றரவாளனுக்கு மூல பாஷையில் பாராக்லியோட்டஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாராக்லியோட்டஸ் என்ற வார்த்தையானது இயேசுவுக்கும் ஈசாவுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தையே என்பதை 1 யோவான் 2:1 உறுதிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஈசா போய் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் அனுப்ப போகிற தேற்றரவாளனுக்கும் பாராக்லியோட்டஸ் என்ற வார்த்தை பொருந்துகிறது. யோவான் 14:16-26 அப்போஸ்தலர் 1:4-5 வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேற்றரவாளன் என்பவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு ஆவியானவர். ஆவியானவரை யாரும் பார்க்க முடியாது. ஈசா நபி அவர்கள் தாம் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு தம்மை விசுவாசிக்கிறவர்களின் உள்ளத்தில் வாழும்படியாக தேற்றரவாளன் அனுப்பப்படுவார் என கூறினார். இந்த தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் வாழும்போது உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலேயே இருக்கும்படி செய்வார். எபேசியர் 1:13-14 வாசிக்கிறேன் கேளுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நம்முடைய உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் பலனாகவும் போதிக்கிறவராகவும் இன்னும் பல நிலைகளிலும் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நமக்கு பதிலாக ஜெபிக்கிறவராகவும் செயல்படுகிறார். இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பல வகையில் உதவி செய்யும் பொருட்டாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:26 ரோமர் 8:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கடைசி கேள்வி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் மோட்சம் போகலாம் என்றால் நான் வாழும் நாட்களில் என் மன விருப்பத்தின்படி நடந்து நான் விரும்பியதை செய்து வந்தாலும், சுருக்கமாக சொல்லப்போனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஒரு பாவியாக வாழ்ந்தால் நான் இறந்த பிறகு மோட்சம் போக முடியுமா? இதற்கு பதிலாக ரோமர் 6:1-2 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே, பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இறைவாக்கை அது இருக்கிறபடி நீங்கள் நம்பும் பட்சத்தில் அந்த இறைவாக்கு உங்களில் இரு நிலைகளில் கிரியை செய்யும். முதலாவதாக, இறைவன் வாக்களித்தபடி ஈசா நபியின் பெயரால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இரண்டாவதாக, ரூஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியின் சக்தியால் இறைவன் உங்கள் உள்ளத்தில் வாழ்கிறான். இதை குறித்து இறைவாக்கு கூறுவதை கவனிங்கள். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து நிறைவாக்குகிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பான நண்பர்களே, நீங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை கவனித்த உங்களுக்கு இதை குறித்து ஏதும் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக, இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.